அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து இந்த மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு சில யதார்த்த விதிகளை இறைவன் ஆக்கியிருக்கிறான். பொதுவாக எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் பிற மனிதர்களை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு யதார்த்தத்தை இறைவன் இந்த உலகத்தில் ஆக்கி வச்சிருக்கிறான். பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோர்கள், மனைவியாக இருந்தால் கணவன், அதேபோன்று பெற்றோர்கள் முதுமை பருவத்தை அடைந்து விட்டால் தங்களுடைய பிள்ளைகள் என்று இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் மற்ற மனிதர்களை சார்ந்து வாழக்கூடியவர்களாகத்தான் இந்த உலகத்தில் நாம் இருந்து வருகிறோம். இந்த விதியை ஏற்படுத்தி வைத்ததும் இறைவன்தான். அதே நேரத்தில் பொதுவாக எந்த ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு உதவி செய்கின்ற பொழுது அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும் தெரியுமா? இன்றைக்கு இவனுக்கு ஒரு தேவை இருக்கிறது, இவனுக்கு நாம் உதவி செய்கிறோம், நாளை நமக்கு ஒரு தேவை வருகின்ற பொழுது இவன் நமக்கு உதவி செய்வான் என்கின்ற ஒரு யதார்த்த எதிர்பார்ப்பு மனிதர்களிடத்தில் இருக்கும். பொதுவாக முஃமீன்களுக்கு இந்த பண்பு இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் திருமறையில் பேசுகின்ற பொழுது, வலா தம்னுன் தஸ்தக்சிர், முஹம்மதே, நீங்கள் பிற மக்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது நீங்கள் எதையும் எதிர்பார்த்து செய்யாதீர்கள். இன்னைக்கு இவனுக்கு நான் உதவி செய்கிறேன், நாளைக்கு எனக்கு உதவி தேவைப்படும் பொழுது இவன் எனக்கு உதவி செய்வான், இந்த ஒரு சிந்தனை உங்கள்கிட்ட இருக்க வேணாம். இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் சொன்னாலும் கூட இது ஒட்டுமொத்த முஃமீன்களுக்கு உண்டான ஒரு அழகிய பண்பாக இருக்கிறது. ஒரு முஃமீன் இன்னொரு முஃமீனுக்கு உதவி செய்கின்ற பொழுது எதையும் எதிர்பார்க்க கூடாது. ஆனால் இயற்கையாகவே இந்த சிந்தனை இல்லாத ஒரு உறவு என்றால் அது பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சிறிய குழந்தையிலிருந்து அவர்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு தேவையான பொருளாதாரம், பள்ளிக்கூடங்களில் அவர்களுக்கு படிப்பதற்கு தேவையான பொருட்கள், அதேபோன்று கல்லூரிகளுக்கு அவன் சென்றாலும் கூட அவனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அவனுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த தேவைகளையெல்லாம் பெற்றோர்கள் அவனுக்கு செய்து கொடுத்தாலும் கூட பெற்றோர்கள் அவர்களிடத்தில் எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது. அவர்கள் அதிகபட்சமாக எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? இறுதி காலகட்டத்தில் நான் முதுமை பருவத்தை அடைந்ததற்கு பின்பாக வீட்டில் ஒரு ஓரமாக எனக்கு ஒரு அறையை ஒதுக்கி மூன்று வேளை எனக்கு சோறு போட்டால் போதும். அதிகப்படியான பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு இதுதான். அந்த பெற்றோர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்ற பொழுது, வஸ்ஸைனல் இன்சான பி வாலிதைஹி இஹ்சானா, பெற்றோர்களை குறித்து மனிதர்களுக்கு நாம் உபதேசம் செய்கின்றோம், அவர்களுக்கு நாம் வசியச் செய்கிறோம், நல்ல முறையில் அவர்களை நீங்கள் நடத்துங்கள் என்று நாம் மக்களை பார்த்து சொல்லுகிறோம் என்று இறைவன் சொல்கிறான். ஏன் பெற்றோர்களை குறித்து இறைவன் ஏன் இந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்ல வேண்டும்? அதற்கு என்ன காரணம்? எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. மற்ற விஷயங்களை இறைவன் வலியுறுத்துவது போல பெற்றோர்கள் விஷயத்தை இறைவன் சாதாரணமாக சொல்லவில்லை. எல்லா இடத்திலும் இறைவனுக்கு அடுத்தபடியாக இறைவன் பெற்றோர்களைத்தான் வைக்கிறான். காரணம் என்ன? ஏனென்றால் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கிறாள் என்றால் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. மரியம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறுகளை படித்திருப்போம். அவர்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை ஈன்றெடுக்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதற்கு முன்பாக இந்த உலகத்தில் நான் மண்ணோடு மண்ணாக மக்கி இருக்க கூடாதா? இந்த அளவிற்கு மிகவும் கடுமையான வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஏன்? பிரசவ வேதனை, அவ்வளவு வேதனை, அந்த வேதனையை அனுபவிக்கிறார்கள். பிரசவ காலகட்டத்தில் பிடித்த ட்ரெஸ்ஸை போட முடியல, பிடித்த உணவுகளை சாப்பிட முடியவில்லை. இவ்வளவு சிரமங்களை அனுபவித்து ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிறாள். இது ஒரு சிரமமாக இருந்தாலும் அதற்கு அடுத்தபடியாக இவ்வளவோ சிரமங்கள். அவனை வளர்ப்பதற்கு சரியான தூக்கம் இல்லாமல், அவனுக்கு பால் ஊட்டுவதற்கு அதற்கென்று உணவுகளை தனியாக உட்கொண்டு, இவ்வளவு சிரமங்களை ஒரு பெண் அனுபவிக்கிறாள் தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதற்காக. அப்ப இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கிறது என்பதைத்தான் இறைவன் முன்னிறுத்தி பெற்றோர்களை குறித்து நாம் அவர்களுக்கு நாம் உபதேசம் செய்திருக்கிறோம், மனிதர்களுக்கு பெற்றோர்களை குறித்து நாம் வலியுறுத்தியிருக்கிறோம் என்று இறைவன் சொல்லுகிறான். அதே நேரத்தில் இந்த பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், அவர்கள் உயிரோடு வாழுகின்ற பொழுது இவர்களுக்கு என்னென்ன காரியங்களை நீ செய்ய என்று அல்லாஹுடைய தூதர் அவர்களும் திருமறை குர்ஆனுடைய வசனமும் நமக்கு சொல்லி இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் இறந்தாலும் கூட அவர்களுக்கு என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யுங்கள் என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உலக நடப்பில் இஸ்லாமியர்களாகிய நாம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான விஷயங்களை நாம் செய்து வருகிறோம். ஒரு நோயா, ஒரு காய்ச்சலா, அவர்கள் பொருளாதார தேவையா, இதையெல்லாம் நாம் கவனித்து அவர்களுக்கு ஒரு சில விஷயங்களை நாம் செய்து வருகிறோம். ஆனால் அவர்கள் இறந்ததற்கு பின்பாக அவர்களுக்கு நாம் என்ன செய்வது, அவர்களுக்காக நாம் என்ன செய்வது என்கின்ற ஒரு விஷயத்தை சிந்திக்காதவர்களாகத்தான் நாம் இருந்து வருகிறோம். இந்த நிலை முதல்ல மாறணும். அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நாம் எந்த அளவிற்கு கடமைப்பட்டிருக்கிறோமோ, அதே போன்று அவர்கள் இறந்தாலும் கூட அவர்கள் நாளை மறுமை நாளில் இறைவனை சந்திக்கின்ற வரைக்கும் அவர்களுக்கென்று ஒரு சில காரியங்களை நாம் செய்வதற்கு மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. அந்த விஷயங்களே தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம். அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஒரு மனிதன் இறந்து விட்டால், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இறந்து விட்டால், இந்த உலகத்தில் இருந்து அவனை பின்பற்றுவது என்பது எதுவுமே கிடையாது. உறவினர்கள் செல்வார்கள், ஜனாசா தொழுகை நடக்கிற வரைக்கும் கூட இருப்பாங்க. ஜனாசா தொழுகை முடிந்து விட்டால் அந்த இடத்துலேருந்து திரும்பி வந்துடுவாங்க. உறவினர்களுடைய நிலைமை இதுதான். எவ்வளவுதான் உயிருக்கு உயிராக பழகிய நண்பனாக இருந்தாலும் கூட, அவனுக்கும் அந்த ஜனாசாவிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு ஜனாசா தொழுகையோடு முடிந்துவிடும். இதுதான் உலக யதார்த்தம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், அவன் ஒரு மூன்று விஷயங்களை சரியான முறையில் கவனித்தானேயானால், இந்த உலகத்தில் அவன் இறந்ததற்கு பின்பாகவும் அந்த மூன்று விஷயம் அவனை பின்தொடர்ந்து கொண்டே செல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு பட்டியல் ஒன்றை சொல்கிறார்கள். முதலில் நிலையான தர்மம். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அவன் செய்த பொருளாதாரம் இருக்கிறதே, சதக்கத்துள் ஜாரியா, ஒரு மரத்தை நட்டு வைக்கிறானா, அந்த மரம் பெரியதாக வளர்ந்து அவன் இறந்தாலும் கூட அந்த மரங்கள் கனிகளை கொடுத்து கொண்டு அதன் மூலம் மக்கள்கள் பயன்பெற்றார்களே ஆனால், அதுல அல்லாஹ் நன்மையை வச்சிருக்கிறான். நீ இறந்து போறியா, நீ மௌத்தா போறியா, நீ இறந்தாலும் கூட நீ செய்த அந்த சதக்கத்துள் ஜாரியா இருக்குதே, அதுல இருந்து உனக்கு நான் நன்மையை தருகிறேன் என்று இறைவன் இதன் மூலம் தருகிறான். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற பொழுது பிற மக்களுக்கு கல்வியை நாம் கற்றுக் கொடுத்திருப்போமே, அந்த கல்வியை நாம் கற்றுக் கொடுத்து நாம் இறந்து விட்டோமே ஆனால், எந்த கல்வியை நாம் கற்றுக் கொடுத்தோமோ அந்த கல்வியை வைத்து அவர்கள் நன்மைகளை செய்து கொண்டிருந்தால் அதில் அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மையை தருகிறான். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், இவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளுடைய பிரார்த்தனை இவனை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள். பொதுவாகவே ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் தனக்குத்தானே உதவி செய்வதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் அவனுக்கு கிடையாது. ஒரு மனிதன் உலகத்தில் இறந்துட்டான்னு சொன்னான், அவன் தனக்குத்தானே ஒரு சதக்கா செய்தோ, ஒரு தொழுகையை தொழுதோ, ஒரு நோன்பு வைத்தோ நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடையாது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த வாய்ப்பை பிள்ளைகளுடைய கையில் கொடுக்குறாங்க. நீங்கள் செய்யுங்க, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய பெற்றோர்கள் உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஒரு சில பாவங்களை செய்திருக்கலாம், ஒரு சில தவறுகளை செய்திருக்கலாம், ஆனால் அவர்கள் இறந்ததற்கு பின்பாக அதற்காக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. உலகத்தில் நம்ம ஒரு பாவம் செய்கிறோம், இந்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கணுமா? நாம உயிரோடு இருக்கின்ற பொழுது கேட்போம். நாம மௌத்தா போயிட்டா நமக்காக நாமளே பிரார்த்தனை செய்ய முடியாது. ஆனால் அந்த வாய்ப்பை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நம்முடைய பிள்ளைகளின் மூலம் நமக்கு தருகிறார்கள். நீ பாவத்தை செஞ்சிருப்ப, நீ இறந்து போயிட்ட, இருந்தாலும் உன்னுடைய பிள்ளைகள் உனக்காக பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை நான் அங்கீகரிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லுகிறார்கள். அப்ப நாம இந்த உலகத்தில் இறந்தாலும் கூட நம்முடைய பிள்ளைகள் நமக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். ஏகத்துவ கொள்கையில மரணித்த பெற்றோர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் இறந்ததற்கு பின்பாக அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் நம்முடைய பெற்றோர்கள் ஏகத்துவத்தில் இருந்ததை போன்று அவர்களுடைய பெற்றோர்கள் ஏகத்துவத்தில் இல்லை. சிறுக்கிலையும் வழிகேட்டிலையும் இருந்து அவர்கள் இறந்து போனார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், இறைவன் அதை மறுக்கிறான். கேட்காதீங்க, உங்களுடைய தந்தை தெளிவான எதிரி என்று இறைவன் சொல்கிறான். இதை சொன்னதற்கு பின்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தந்தையிற்காக பிரார்த்தனை செய்வதை நிறுத்தி விடுகிறார்கள். நம்முடைய தூதர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயிற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவன் குர்ஆன் வசனத்தை இறக்கி கண்டிக்கிறான். என்ன, எந்த ஒரு இணை வைப்பாளருக்கும் அவர்கள் இறந்ததற்கு பின்பாக அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பது எந்த நபிக்கும் ஆகமாகாது, எந்த நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் ஆகமாகாது. எனவே நபியே, நீங்க பெற்றோருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று இறைவன் தடுக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு, நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு, ஏகத்துவத்தில் மரணித்த நம்முடைய பெற்றோர்களின் மூலம் அல்லாஹ் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறான். நம்ம செய்கிறோமா? ஒரு கவனக்குறைவு. உயிரோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு நோயை பட்டு விட்டால், ஒரு நோய் அவர்களை பாதித்து விட்டால் நம்மளால தாங்க முடியலை. பாப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சே, உமாவுக்கு இப்படி ஆயிடுச்சே, எந்த மருத்துவமனையை கூட்டிட்டு போவோம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நம்முடைய பெற்றோர்கள் நல்லபடியாக நம்ம வச்சு பார்த்துக்கணும். உயிரோடு இருக்கின்ற பொழுது அந்த சிந்தனை இருக்கிறது. அவர்கள் இறந்து விட்டால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் துளி கூட அக்கறை காட்டாமல் இருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமாக மார்க்கம் நமக்கு அதிகம் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். உயிரோடு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரங்களில் எதிலும் நாம் குறைவிப்பது கிடையாது. ஆனால் அவர்கள் இறந்து விட்டாலும் கூட அவர்களுக்கு என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யுங்கள் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்த எவ்வளவோ சம்பவங்கள் பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உபகாரம் குறித்து நமக்கு வலியுறுத்துகிறது.
இப்னு உமர் அவர்கள் ஒரு பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனிதரை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த மனிதர் யாருன்னா இப்னு உமர் அவர்களுடைய தந்தை, உமர் அவர்களுடைய நண்பருடைய மகன். இப்போ நான் இருக்கிறேன்னா என்னுடைய வாப்பாவுடைய ஃப்ரெண்டுடைய மகன். இந்த ஒரு முறையில் ஒரு நபரை இப்னு உமர் அவர்கள் சந்திக்கிறார்கள். சந்தித்த உடனே தன்னுடைய கழுதையை அவருக்கு அன்பளிப்பாக வழங்குகிறார்கள், கழுதையை கொடுத்துட்றாங்க. இரண்டாவதாக தன்னுடைய தலைப்பாகையும் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். அப்போ சுற்றி இருந்த சில மனிதர்கள், இப்னு உமரே அல்லாஹ் அவங்களே மன்னிப்பானாக, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் இந்த கழுதையை வச்சிருக்கிறதே பயணத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ஓய்வெடுப்பதற்காக இந்த கழுதை நீங்கள் வச்சிருக்கிறீங்க, தலைப்பாக இந்த கால சூழ்நிலையினால் கிளைமேட் இருக்குல்ல இதனால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று நீங்கள் உங்களுடைய தலைப்பாக நீங்கள் வச்சிருக்கிறீங்க, ரெண்டையுமே நீங்கள் தூக்கி கொடுத்துட்டீங்களே உங்களுக்கு பெரிய பாதிப்பு வந்துடுமே, இப்போ என்ன பண்ணுறது? அப்போ இப்னு உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறேன், யார் ஒருவர் தன்னுடைய பெற்றோர்கள் யாரோடு எல்லாம் உறவு முறையை பாராட்டினார்களோ, நம்முடைய பெற்றோர்கள் இறந்தாலும் கூட அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த உறவு முறையை துண்டிக்காமல் எவன் வாழுகிறாரோ அவர்தான் மனிதர்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், நான் மக்களில் சிறந்தவன் ஆக வேண்டாமா? அந்த கருத்தில் இப்னு உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நம்முடைய பெற்றோர்கள் இறந்தாலும் கூட நம்முடைய பெற்றோர்கள் யாரோடெல்லாம் உறவு முறை பாராட்டி இருக்கிறார்களோ அவர்களோடு நாமும் உறவு முறையை பாராட்டினால் நாம் தான் மக்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அந்த லிஸ்ட்ல நான் வரலாமா? இவனும் அவர்களுடைய ஆசையை பாருங்க. ஆனா இன்றைக்கு நம்ம அப்படியா இருக்கிறோம்? நம்முடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்ற காலகட்டத்தில் வரைக்கும் நம்முடைய உறவினர்களோடு நம்முடைய உறவு முறையை பாராட்டி வருகிறோம். பெற்றோர்கள் எந்த ஒரு விசேஷத்துக்கு போனாலும் அவங்களோட சேர்ந்து செல்வது, எந்த ஒரு மார்க்கம் ரீதியாக சபையில் அவர்கள் கலந்து கொண்டாலும் குடும்பத்தோடு சேர்ந்து நாமும் கலந்து கொள்வது, இதில் எல்லாம் கரெக்டாக இருப்போம். ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய உறவுகளோடு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த உறவு முறையும் நாம் துண்டித்து விடுகிறோம். உலக யதார்த்தம் அதுதான். என்னுடைய பெற்றோர்களை வச்சு தானே நீங்கள் இருந்தீங்க, என்னுடைய அப்பா அம்மா வச்சு தானே நீங்கள் இருந்தீங்க, இன்றைக்கு என்னுடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள், உங்களோடு எனக்கு என்ன தொடர்பு இருக்கு? இப்படித்தான் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அதிகமாக கேட்கிறார்கள். இது ரொம்ப தவறு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது உன்னுடைய பெற்றோர்கள் இறந்தாலும் கூட அவர்களுடைய உறவு முறையோடு அவர்கள் யாரோடு உறவு முறையை பாராட்டினார்களோ அவர்களோடு உறவு முறையை பாராட்டுங்கள், நீங்க மக்கள்ல சிறந்தவர்களாக மாறுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த விஷயத்துல ரொம்ப ஒரு பின்னடைவை சந்திப்பவர்களாகத்தான் இன்றைக்கு நாம் இருந்து வருகிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த இன்னொரு சம்பவம், உம்ரத்துல் கதாவை முடித்து விட்டு ஒட்டுமொத்த நபித்தோழர்கள் மக்காவை விட்டு வெளியே வருகிறார்கள். வருகின்ற வேளையில உஹது போர்க்களத்தில் கொல்லப்பட்ட ஹம்சா அவர்களுடைய மகள் தன்னுடைய உறவு முறைகளை பார்த்து, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள், அலி அவர்கள், ஜாஃபர் அவர்கள், இவர்கள் எல்லாம் அவர்களுடைய தந்தையின் சகோதரர்கள், ஹம்சா அவர்களுடைய உறவினர்கள் தான், ஹம்சா அவர்களுடைய சகோதரர்கள் தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜாஃபர் அவர்கள், அலி அவர்கள் எல்லாம். அப்ப இவர்களை பார்த்து இந்த குழந்தை என்னுடைய தந்தையின் சகோதரர்களே, சாச்சா பெரியப்பா என்று இந்த குழந்தை ஓடி வருகிறது. அப்ப அலி அவர்கள் அந்த குழந்தையை தூக்கி தன்னுடைய மனைவி ஃபாத்திமா அவர்களுடைய கையில் ஒப்படைக்கிறாங்க, இந்த அந்த குழந்தை நீ எடுத்து வளர்த்துக்க. அலியனுடைய சகோதரர் ஜாஃபர் சும்மா இருப்பாரா? அவர் வரார். என்னப்பா அலி, குழந்தையை நீயே தூக்கிட்டு போயிட்டினா, இந்த குழந்தையை அதிகம் வளர்ப்பதற்கு நான் தான் தகுதி உடையவேன். ஏன் தெரியுமா? ஹம்சா உனக்கு எனக்கு சகோதரன், அதுல மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் ஹம்சாவினுடைய மனைவியுடைய சகோதரி இருக்கிறாங்களே, இந்த குழந்தை என்னுடைய சிற்றன்னை, இவங்க என்னுடைய மனப்பந்தத்தின் கீழே இருக்கிறாங்க, இந்த குழந்தை என்னுடைய சாட்சிய நான் தான் திருமணம் முடிச்சிருக்கிறேன், உனக்கு எந்த அளவுக்கு நெருக்கமோ அந்த நெருக்கமும் எனக்கு இருக்கிறது, அதே நேரத்துல குழந்தையனுடைய சாட்சியை நான் திருமணமும் முடிச்சிருக்கிறேன், எனக்கு இரண்டு உறவு முறை இருக்கிறது, எனவே இந்த குழந்தையை நான் தான் வளர்ப்பேன் என்று ஜாஃபர் அவர்கள் நிற்கிறார்கள். மூன்றாவதாக ஜெயித் அவர்கள் வருகிறார்கள். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சகோதரன் என்ற அடிப்படையில் ஜெயித் அவர்கள் வந்து ஜாஃபர் அவர்கள்ட்டையும் அலி அவர்கள்ட்டையும் சொல்லுகிறார்கள், நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னுடைய சகோதரன் யாரு? ஹம்சா. ஒரு முஸ்லீம் என்கின்ற அடிப்படையில் அவர் எனக்கு சகோதரர், அப்ப அவருடைய குழந்தையை நான் தான் வளர்ப்பேன் என்று செய்தவர்களும் வருகிறார்கள். மூணு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எதற்கு? ஒரு அனாதை குழந்தையை வளர்ப்பதற்காக மூன்று நபர்களும் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வராங்க, என்னப்பா அவங்களுக்கு பிரச்சனை? அலி அவர்கள், ஜாஃபர் அவர்கள், செய்தவர்கள், இந்த மூன்று நபர்களும் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கான சண்டையை செய்து கொண்டிருக்கின்ற வேளையில ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய தீர்ப்பு ஒன்றை சொல்கிறார்கள், இந்த குழந்தையை ஜாஃபரை வளர்க்கட்டும். ஏன்? ஜாஃபர் அவர்கள் அந்த குழந்தையினுடைய சிறிய தந்தையாகவும் இருக்கிறார், அதே நேரத்தில் அந்த குழந்தையினுடைய சிற்றன்னை வந்து அவர்களுடைய மனப்பந்தத்தின் கீழ் இருக்கிறாள், அந்த குழந்தையினுடைய சிற்றன்னையை ஜாஃபர் திருமணம் முடித்திருக்கிறார், சிற்றன்னை என்பவள் தாயினுடைய ஸ்தானத்தில் இருப்பவள். எனவே அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஜாஃபர் தான் தகுதி படைத்தவர் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹுடைய தூதரவர்கள் நம்முடைய தாயோடு பிறந்த அந்த சகோதரிகளை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவளும் தாய் தான், அவளும் உன்னுடைய தாயில் ஸ்தானத்தில் இருப்பவர் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய தாயினுடைய சகோதரிகள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள்? அவர்களை நம்முடைய தாய் மாதிரி நம்ம பார்க்கிறோமா? நம்முடைய தாயிற்கு எந்த அளவிற்கு நாம் உபதேசம் செய்கிறோமோ, அவர்களை எந்த அளவிற்கு நல்ல முறையில் நாம் பார்த்து கொள்கிறோமோ, அதே போன்று நம்முடைய தாயினுடைய சகோதரிகளை பார்த்து கொள்வது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு செயல். அந்த வார்த்தையில ரசூலா தெளிவுபடுத்துறாங்க, உன்னுடைய தாயினுடைய சகோதரி இருக்கிறாளே, அவ உன்னுடைய தாயினுடைய ஸ்தானத்தில் இருப்பவள். அழகான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஆனா நம்ம கவனக்குறைவு, அசட்ட, அலட்சியம், இது மாதிரியான விஷயங்களின் மூலம் நம்முடைய சிற்றன்னைகளை, நம்முடைய தாயினுடைய சகோதரிகளை அலட்சியப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தாயினுடைய சகோதரிகள் யார்? அவர்கள் நம்முடைய தாயினுடைய ஸ்தானத்தில் இருப்பவர்கள். அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்வது கிடையாது, அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது கிடையாது, அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கேட்பதும் கிடையாது. அவர்களை தெருவில் பார்த்தால் கூட அவர்களை பார்த்து திரும்பி செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இந்த சமுதாயத்தில் இருந்து வருகிறது. இது உண்மையிலேயே நம்முடைய சமுதாயத்தில் மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்? தாயினுடைய சகோதரி என்பவள் நம்முடைய தாயை எப்படி வச்சு பார்க்கிறோமோ அதே மாதிரி அவளை வச்சு பார்க்கணும். மார்க்கம் அதைத்தான் சொல்லுகிறது. அப்ப இதை மார்க்கம் நமக்கு அதிகம் வலியுறுத்துகிறது. அதே போன்று இன்னும் எவ்வளவு உபரியான விஷயங்கள் இதுவெல்லாம். தாயினுடைய சகோதரி என்பவள் தாயினுடைய ஸ்தானத்தில் இருப்பவள். தாய் தந்தையர்கள் யாரோடு உறவு முறையை பாராட்டினார்களோ, அவர்கள் இறந்ததற்கு பின்பாக நாம் அவர்களோடு உறவு முறையை பாராட்டினால் அவர்கள்தான் மக்களில் சிறந்தவர்கள். இவ்வளவு நன்மைகளை பெற்றோர்களின் மூலம் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு தருகிறார்கள். இறந்த பெற்றோர்களின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இதை செய்தால் நமக்கும் நன்மை, அவர்களுக்கும் நன்மை. அதே போன்று ஒரு சஹாபிய பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரவர்களிடத்தில் வருகிறார்கள். வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயின் மீது ஹஜ் இருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய தாய் இறந்து விட்டால் அப்ப என்னுடைய தாயிற்காக நான் ஹஜ் செய்யலாமா என்று ஒரு பெண்மணி கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், ஆமா, உன்னுடைய தாயின் சார்பாக நீ ஹஜ் செய்து விடு. ஏன்? உன்னுடைய தாயின் மீது கடன் இருந்த நிலையில் அவர்கள் மரணித்தார்களே, ஆனால் அதை நீதான நிறைவேற்றணும், அதை நீதான செய்து முடிப்பாய். அப்ப அந்த அடிப்படையில உன்னுடைய தாயிற்காக நீ ஹஜ் செய்யின்ற தகவலை மட்டும் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லாமல், பெற்றோர்கள் இறந்து விட்டால் அவர்கள் மீது கடன் இருந்தால் அதையும் பிள்ளைகள் தான் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எடுத்து வைக்கிறார்கள். கடன் விஷயத்தில் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம். ஒரு சபையில் அல்லாஹுடைய தூதரவர்கள் இருக்கிறார்கள், திடீரென்று மக்களை பார்த்து சொல்கிறார்கள், வகி இவ்வளவு கடுமையாகிருச்சே, வகி இவ்வளவு கடுமையாகிருச்சே. நபித்தோழர்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. மறுநாள் அல்லாஹுடைய தூதரவர்களை பார்த்து ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹுடைய தூதரே, நேற்று சபையில் இருக்கின்ற பொழுது வகி இவ்வளவு கடுமையாயிருச்சுன்னு சொல்லி சொன்னீங்களே, என்ன காரணம்? அப்போ அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு மனிதருக்கு அல்லாஹுடைய பாதையில் போர் செய்து ஷஹீதாகி மீண்டும் அவருக்கு உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் அல்லாஹுடைய பாதையில் அவர் போர் செய்து ஷஹீதாக்கப்பட்டு மீண்டும் அவருக்கு உயிர் கொடுக்கப்பட்டு அல்லாஹுடைய பாதையில் அவர் போர் செய்து ஷஹீதாக்கப்பட்ட நிலையில் அவர் இருந்து அவர் மீது கடன் இருந்த நிலையில் அவர் இருந்தாரே, ஆனால் அவர் சொர்க்கத்துக்கு போகமாட்டாரு. இவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இந்த உலகத்தில் உயிரை தாண்டி வேற எதுவும் இருக்கதா? மார்க்கத்திற்காக அல்லாஹிற்காக உயிரை தாண்டி எதையும் நாம் கொடுக்க போகிறோமா? பொருளாதாரத்தை கொடுக்குறோம், மற்ற விஷயங்களை நம்ம கொடுக்குறோம், அடுத்த நொடி நம்ம சம்பாரிச்சுட்டு போயிடுவோம், அடுத்த நாட்கள் அதை நம்ம சம்பாரிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் உயிரை கொடுத்து விட்டால் மீண்டும் அதை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அப்ப அல்லாஹுடைய பாதையில் உயிரை தியாகம் செய்தால் கூட கடன் இருக்குதா, நீ சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள். வகி அதைத்தான் தெளிவுபடுத்துகிறது. அப்ப இந்த கடன் விஷயத்துல நாம் பெற்றோர்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்களா? முதல்ல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், நம்முடைய பெற்றோர்கள் யாரிடத்திலும் கடனாக தொகையை பெற்றிருக்கிறார்களா? மற்ற பொருட்களை யாரிடத்திலும் அவர்கள் வாங்கியிருக்கிறார்களா? அதை பார்த்து முதல்ல நிறைவேற்றுபவர்களாக நம்ம இருக்கணும். ஆனா நம்ம இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? கிடையாது. பெற்றோர்கள் இறந்து விட்டால் மௌத்து வீட்டில் உட்காந்து வாரிசு உரிமையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். பாப்பா மூத்தா போயிட்டாரு, எனக்கு அந்த வீடை நான் எடுத்துக்கிறேன், இந்த வீடை நான் எடுத்துக்கிறேன், இந்த நிலத்தை நீ எடுத்துக்க, இந்த நிலத்தை நீ எடுத்துக்க. இதை பேசக்கூடிய பிள்ளைகளிடத்தில் திடீர்னு ஒரு விஷயம் வந்து உழுகுது. இல்லை, உங்கள் வாப்பா வந்து இன்னார்ட்ட கடன் வாங்கியிருக்காது, அதை யார் கொடுக்குறா? அதை வந்து யாராவது பார்த்து கொடுத்துக்கட்டும். சொத்தை மட்டும் இவர் எடுத்துக்குவாராம், கடனை வேற யாராவது பார்த்து கொடுத்துக்கட்டுமா? மார்க்கம் அதைத்தான் சொல்லுகிறதா? ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய சொத்து பங்கு பிரிக்கப்படுவதற்கு முன்பாக முதல்ல கொடுக்கப்பட வேண்டியது அவன் வச்ச கடன் தான். கடனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சொத்தையே பிரிக்கணும்னு மார்க்கம் சொல்லுகிறது. ஏன் கடன் விஷயத்தில் அவ்வளவு முக்கியத்துவம்? சரி, சொத்து இருக்கிறவன் கடனை கொடுத்துட்டு சொத்து பிரிக்கப்படும், இப்ப சொத்தே இல்லை, கடன் மட்டும்தான் இருக்கிறது. அந்த கடனை யார் நிறைவேற்றுவா? மார்க்கம் சொல்லுகிறது அவனுடைய பிள்ளைகள் தான் அதை நிறைவேற்றணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், உன்னுடைய பாப்பாவுக்கு ஹஜ் செய்யலாமா நீங்க கேட்கறீங்க, கடன் இருந்தா நீங்க தானே கொடுப்பீங்க. கடன் இருந்ததையானால் அதை நிறைவேற்றக்கூடிய கடமை உங்களுக்கு தானே இருக்குது. அப்ப இதை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கடனை முன்னிறுத்தி பேசுகிறார்கள். அப்ப இவ்வளவு விஷயங்கள் இறந்த பெற்றோர்கள் சார்பாக நமக்கு சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அவர்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஒரு நபித்தோழர் அல்லாஹுடைய தூதரவர்களிடத்தில் வருகிறார். சாது இப்னு உபாதா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அல்லாஹுடைய தூதரே, நான் வெளியூர்ல இருக்கின்ற பொழுது என்னுடைய தாய் மரணித்து விட்டார். என்னுடைய தாயின் சார்பாக நான் ஒரு சில விஷயங்களை தர்மம் செய்தால் அது அவர்களுக்கு நன்மையை பெற்று தருமா? இப்படி கேட்கிறார் பாருங்க. இன்றைக்கு நம்முடைய தாய் மரணித்தாங்கன்னு சொல்லி சொன்னா அவர்களுக்காக தர்மம் செய்யக்கூடிய ஒரு நிலை எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பார்க்கிறோமா? அறவே கிடையாது. ஒரு நபித்தோழர் ஆசைப்பட்டு அல்லாஹுடைய தூதர் அவர்களிடத்தில் வருகிறார். அல்லாஹுடைய தூதர, என்னுடைய தாய் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அருகில் நான் இல்லை, வெளியூருக்கு நான் சென்றிருந்த வேளையில அவர்கள் மரணித்து விட்டார்கள், அவர்களுக்காக நான் தர்மம் ஏதும் செய்தால் அது அவர்களுக்கு பயனளிக்குமா என்று கேட்கிறார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தாராளமாக பயனளிக்கும், அவர்கள் சார்பாக நீ தர்மம் செய்ய என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் அதே நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர, என்னுடைய தாயின் மீது ஒரு சில நேர்ச்சி இருக்கின்ற நிலையில் அவர் மரணித்து விட்டார், இப்போ என்ன பண்றது? இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய தாயின் சார்பாக உன்னுடைய தாய் என்ன நேர்ச்சி அவர்கள் செய்திருந்தார்களோ அதை நீங்கள் செய்து அவர்களுக்கு நன்மையை பெற்றுத்தார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ மற்ற விஷயங்கள், அவர்கள் வைத்திருக்க கடன் விஷயமாக இருந்தாலும் அது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, அதே நேரத்தில் தர்மம், நேர்ச்சை, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உபரியான விஷயங்கள். இதை அவர்களுக்காக நாம் செய்கின்ற பொழுது, அவர்களுடைய பெயரில் நாம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு அதிகமான நன்மைகளை அது பெற்றுத்தருகிறது. இதுவெல்லாம் உபரியான காரியமா? கடமையான விஷயத்தில் கூட அல்லாஹுடைய தூதர் அவர்கள் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு ஒன்றை தருகிறார்கள். ஒரு நபித்தோழர் வருகிறார், அல்லாஹுடைய தூதர, என்னுடைய தாயின் மீது ஒரு மாத காலம் நோன்பு இருந்த நிலையில் அவர்கள் மரணித்து விட்டார்கள், இப்ப நான் என்ன செய்யறது? மேலே குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் உபரியான விஷயங்கள், செய்தால் அவர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும். இப்ப கடமையான விஷயம், நம்முடைய பெற்றோர்கள் உலகத்தில் வாழுகின்ற பொழுது தொழுகையை விட்டுட்டாங்க, தொழுகையை கலா செய்ய முடியாது. தொழுகையை வந்து விட்டுட்டோம்னா மறதி தூக்கம், இதை தாண்டி அதை கலா செய்வதற்கு எந்த ஒரு காரணமும் மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் நோன்பு இது மாதிரியான விஷயங்கள், ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சிருக்கிறோம், ஏதோ ஒரு நோய் வருகிறது, பிறகு அந்த நோன்பை நாம் கணக்கிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். ஃபைதத்துமின் ஐயாமின் உஹர், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பதற்கு உண்டான ஒரு சில சிரமங்கள் உங்களுக்கு வருகிறதா? நோயாளியாகவோ அல்லது பயணியாகவோ நீங்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் அதை மற்ற நாட்களில் நீங்கள் கணக்கிட்டு அதை வைத்துக் கொள்ளுங்கள், மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு நிபந்தனை. அப்ப இது மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இறந்து விட்டால் என்ன செய்வது? ஒரு நபித்தோழர் அல்லாஹுடைய தூதர் அவர்களிடத்தில் கேட்கிறார், அல்லாஹுடைய தூதர, என்னுடைய தாயின் மீது கடமையான நோன்பு ஒரு மாத கால நோன்பு இருந்தது, அந்த நிலையில் என்னுடைய பெற்றோர் மரணித்து விட்டார், என்னுடைய தாய் இறந்து விட்டால், இப்ப என்னுடைய தாயின் சார்பாக நான் நோன்பு வைக்கலாமா? அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அதை அங்கீகரிக்கிறார்கள், கண்டிப்பா வைங்க, உங்களுடைய தாயின் சார்பாக அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று ஒரு பெண்மணி வருகிறார், எதற்காக? ஹஜ்ஜை செய்வதற்காக, தன்னுடைய பெற்றோர்களுக்காக ஹஜ்ஜு செய்வதற்காக ஒரு பெண்மணி வருகிறார்கள். அல்லாஹுடைய தூதர, என்னுடைய பெற்றோர் மிகவும் முதுமை பருவத்தை அடைந்து பொருளாதாரம் இருக்கிறது, ஆனால் உடல் திடகாத்திரம் இல்லை, ஹஜ்ஜு செய்வதற்குண்டான பூரண உடல் குணம் இல்லை. அப்ப இது மாதிரியான சூழ்நிலை என்னுடைய தந்தை இருக்கிறார், என்னுடைய தந்தையிற்காக நான் ஹஜ்ஜு செய்யலாமா என்று ஒரு பெண்மணி கேட்டு வருகிறார்கள். அதற்கும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். உபரியான விஷயங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மற்ற விஷயங்கள், நேர்ச்சையில இருந்து தர்மத்தில இருந்து உபரியான விஷயங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வழங்கினார்களோ அதே போன்று கடமையான விஷயங்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முக்கியத்துவம் வழங்குகிறார்கள். அவர்கள் மீது நோன்பு இருக்கிறதா, அவர்கள் ஹஜ் செய்யணுமா, அவர்கள் சார்பாக அதை நீங்கள் செய்யுங்கள், அது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் கடமையை முடித்ததற்குண்டான செயலும் அங்கே அங்கீகரிக்கப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த விஷயங்களை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் வாங்கியிருக்கிறாங்களா, அவர்களுக்கு உண்டான கடன் தொகையை நம்ம நிறைவேற்றுவது, பெற்றோர்கள் இறந்து விட்டால், அதே நேரத்தில் அவர்கள் ஒரு சில நேர்ச்சியை செய்திருப்பார்கள், இறைவா இன்னென்ன விஷயங்கள் எனக்கு நடந்தால் இதை உனக்கு நான் நேர்ச்சியை செய்கிறேன் செய்திருப்பார்கள். ஆனால் நிறைவேற்றாமல் மரணித்திருப்பார்கள். தகவல் நமக்கு தெரியும், மாப்பா இந்த நெரிச்சியை வச்சாரே, உம்மா இந்த நெரிச்சியை வச்சாங்களே, செய்யாமல் மூத்தா போயிட்டாங்களே, தெரியும். அது தெரிந்ததையானால் அதை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அதே நேரத்தில் அவர்களுக்கு நன்மைகளை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய தர்மங்கள், நாம் இன்றைக்கு அல்லாஹுடைய பாதையில் ஒரு விஷயத்தை தர்மம் செய்தோமே ஆனால் அது அவ்வளவு நன்மைகளை மற்ற மக்களுக்கு இறைவன் அள்ளி தருகிறார். 700 மடங்காக கூட இறைவன் பெருக்கி தருகிறான். அப்ப அந்த வாய்ப்பு நம்முடைய பெற்றோர்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் தான் அவர்கள் சார்பாக தர்மம் செய்ய வேண்டும். அப்ப அந்த வாய்ப்பையும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழங்குகிறார்கள். அதை செய்கிறோமா? அதிலே ஒரு பின்னடைவு. உபரியான காரியங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை போன்று கடமை இருக்கும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கொடுக்கிறார்கள். நாளை மறுமையில் ஒரு மனிதன் வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்குண்டான ஒரு சில அடிப்படைகளை நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. நாளை மறுமையில் ஒரு மனிதன் செய்த நன்மைகள் அனைத்தும், ஒரு மனிதன் செய்த தீமைகள் அனைத்தும் தராசில நிறுத்தி வைக்கப்படும். நிறுத்தி வைக்கப்படுகின்ற அந்த வேளையில் அவன் செய்த நன்மைகளுடைய எடை அதிகமாக இருந்தால் நாளை மறுமையில் அவன் சொர்க்கத்திற்கு செல்லுவான். இல்லை, தீமையினுடைய எடை அதிகமாக இருக்கிறதா, அவன் நரகத்திற்கு சென்று விடுவான். இதுதான் இறைவனுடைய தீர்ப்பாக இருக்கிறது. அப்போ நாளை மறுமையில் நம்முடைய வெற்றியை வந்து தீர்மானிப்பது அந்த மீசான் தராசில் இருக்கக்கூடிய நன்மை தீமை தான். அந்த தராசில் நம்முடைய பெற்றோர்களுடைய நன்மையினுடைய எடை அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் சார்பாக நாம் தர்மங்களை அதிகமாக செய்யணும். அவர்களுடைய பெயர்களில் இன்னும் கூடுதலான எவ்வளவு அமல்கள் இருக்கிறது, அதை நாம் செய்ய வேண்டும். இப்படி செய்துவோமே ஆனால் அது நாளை மறுமையில் அவர்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் நாம் மறந்துவிட்டு இந்த நன்மையான காரியங்களை எல்லாம் நாம் செய்வது கிடையாது. அதே நேரத்தில் இந்த நன்மையான காரியங்களை நாம் செய்யாமல் இருந்தாலும் கூட அவர்களை வைத்து கொண்டு, இறந்த நம்முடைய பெற்றோர்களை வைத்து கொண்டு பாவமான காரியங்களை இன்றைக்கு நாம் செய்து வருகிறோம். இல்லைன்னு மறுக்க முடியுதா? நம்முடைய பெற்றோர்கள் இறந்து விட்டால் விதத்தான காரியங்கள், மார்க்கம் காட்டித்தராத அனாச்சாரங்கள் நம்முடைய பெற்றோர்கள் இறந்த பெற்றோர்களை வைத்து செய்து வருவதை இந்த சமுதாயத்தில் கண்கூடாக பார்க்கிறோமே. பெற்றோர்கள் இறந்து விட்டால் தலைமாட்டில் உட்காந்து சூரா பக்ரா ஓதுவது, வீட்டில் உட்காந்து சூரா யாசினம் ஓதுவது, யாருக்காக? இறந்த பெற்றோர்களுக்காக நாங்கள் செய்கிறோம். அவர்களுக்கு நன்மையை பெற்றுத்தருவதற்காக நாங்கள் செய்கிறோம். அவர்களுக்கு எந்த விதமான நன்மை அவர்கள் பெற்றுத்தரவில்லை, இவர்கள்தான் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இறந்த பெற்றோர்களுக்கு நாங்கள் ஃபாத்திகா ஓதுறோம், இறந்த பெற்றோர்களுக்கு நாங்கள் வந்து யாசின் ஓதுறோம், இறந்த பெற்றோர்களுடைய தலைமாட்டில் நாங்கள் பக்ராவை ஓதுறோம். ஓதுறீங்க, அது அவர்களுக்கு நன்மையை பெற்று தருமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். நோன்பு விஷயமாக இருக்கட்டும், கடன் விஷயமாக இருக்கட்டும், நேர்ச்சியாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களே, இதே மாதிரி மௌலூது ஓதுறோம், ஃபாத்தியா ஓதுறோம், இறந்தவர்களுக்கு யாசின் ஓதுறோம், இது மாதிரியான விஷயங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எங்காவது ஒரு இடத்திலாவது அனுமதி கொடுத்துருக்குறாங்களா? யோசிச்சு பாருங்க. 3ஆம் நாள் ஃபாத்தியா, 7ஆம் நாள் ஃபாத்தியா, 40 நாள் ஃபாத்தியா, இதுவெல்லாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு ஒரு காலம் நன்மையை பெற்றுத்தராது. நன்மையை பெற்றுத் தருவதற்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு சில வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அவர்கள் சார்பாக தர்மம் செய், அவர்கள் சார்பாக நோன்பு, அவர்கள் சார்பாக நீ ஹஜ்ஜு செய், அவர்கள் சார்பாக அவர்கள் வைத்த நேர்ச்சியினை நிறைவேற்று, அது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும்ப்பா. நாளை மறுமையில் அவர்கள் வெற்றி அடைவதற்குண்டான ஒரு அடிப்படையாக அது அமையும். அதை விட்டுட்டு இவர்கள் பேரில் நான் வந்து ஃபாத்தியா ஓதுறேன், நான் யாசின் ஓதுறேன், தலைமாட்டில் உட்காந்து பக்ரா ஓதுறேன், இது அவர்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும், ஒரு காலம் கிடையாது. மார்க்கம் இதை வேரோடு பிடுங்கி எறுகிறது. புதிதாக உருவாகக்கூடிய அனைத்து விஷயங்களும் நாளை மறுமையில் நம்மை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். இதனால் பெற்றோர்களுக்கு எந்தவித ஃபாயிதா இருக்கிறதா, அவர்களுக்கு ஏதேனும் பயன் இருக்கிறதா, எதுவும் கிடையாது. அப்ப இதையெல்லாம் உணர்ந்து மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில் அதை செய்து அவர்களுக்கும் நன்மையை பெற்றுத்தந்து அதன் மூலம் நாளை நாமும் நன்மையை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை என்னை மாக அருள் புரிவானாக. வ ஆஹிரத அவாங்கமன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.